உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 14.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய நைகண்ட தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கம் எனும் நூலினூடாக தத்துவ விளக்கத்தை நமக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவர் திருத்தாள்களை போற்றி மகிழ்கின்றோம். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு தத்துவ விளக்கம் பெறக்கூடிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு வழக்கமான தொகுப்பினை அருள் தேவர் செய்கிறார். இனி நூலுக்குள்ளே நுழைகிறோம். விட்ட இடத்தை நினைவூட்டி ஸ்ரீராம் அவர்கள் தொடரலாம்.
பாட்டு எல்லா பாட்டும் படிக்கிட்டீங்களா இல்ல வந்து நாலு
பாட்டை வேணும்டா ஒரு தினம் படிச்சுட்டு போங்க, அது அதால நஷ்டம் இல்லை, வேகமா படிக்கலாம் தானே.
சரிங்க. காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் ஐங்கரனை வந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் ஒன்று. பொய்காட்டி பொய் பொய்யகத்தி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். கேள்வி மாணவனின் கேள்வி. ஆறாறு வினையேது ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் விடை கூற புகுதல். உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. பாடல் 4. ஐம்பூதங்களின் வடிவு. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பாடல் 5. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து ல வ ர ய அ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாடல் 6. பூதங்களின் அடையாளம். குறி குலிசம் கோகனதம் கொள்சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து. எரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும். இதோட இருக்கிறோங்க, இந்த பாட்டு முடிச்சிட்டோம்.
சரி, நேற்று கேட்ட கல்வி இந்த குறியீடு அணுவடிவத்துக்கும் குறியீட்டுக்கும் ஏன் இந்த பேதம் என்பதை பற்றி நேற்று முழுக்க சிந்தித்தேன். இன்னும் அதை சுருக்கமாக எனக்கு தெரிகிறது, சுருக்கமாக சொல்ல தெரியவில்லை. அது நான் தெரிகிற பொழுது சொல்லுகிறேன். நாங்கள் மேலே போவோம்.
பாடல் 7. அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும். பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார்.
அதிதெய்வம் என்பது அந்த நாங்கள் முன்னே பேசியிருக்கிறோம், திருக்குறளையும் பேசியிருக்கிறோம், இங்கேயும் பேசியிருக்கிறோம். அதிதெய்வம் என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை அதுக்கிட்டு நிற்கின்ற தெய்வம். எல்லா பொருளுக்கும் அந்த பொருளினுடைய தன்மை பிறக்கும்படியாக காப்பதற்கென்று ஒரு தெய்வத்தன்மை ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பது நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்ன, அவர்கள் அதை 100% நம்புகிறார்கள். அந்தந்த பொருளினுடைய சிறப்பு அந்தந்த தேவதைகளினாலே அல்லது அந்தந்த தேவக்களினாலே காப்பாற்றப்படுகிறது. ஆகவே அந்த தேவதையை வழிபடுவது என்பது மிக முக்கியம். ஒரு பொருளினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டுமானால் அந்த அந்த தெய்வ அந்த பொருளுக்குரிய தெய்வத்தினுடைய தேவதையை வணங்கித்தான் நாம் அதை பெற வேண்டும். நான் முன்பு அங்கே வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய வித்தகரையா அவர்கள், எங்களுடைய யாழ்ப்பாணத்து சித்தாந்த புலவர் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனாரை சந்திக்க போன பொழுது அந்த காரியம் என்ன என்று கேட்க ஒன்றுமில்லை என்றவுடன் அவர் பேசாமலே இருந்து விட்டார். பிறகு அடுத்த முறை போகிற பொழுது ஒரு கேள்வியோடு தான் போனதாக ஐயா எனக்கு சொல்லியிருக்கிறார். என்ன கேள்வி என்று என்ன வந்தது என்ன என்ற உடனே ஒரு கேள்வி என்று சொல்லிவிட்டு சந்திரனிலே போய் மிதித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படியானால் சிவனுடைய தலையிலே போய் சேர்ந்து மிதித்து விட்டார்களா என்ற கேள்வியை தான் கேட்டதாகவும் அதற்கு அவர் பதில் சொன்னதாகவும், சிவனுடைய தலையிலே இருக்கிற சந்திரன் என்பது சந்திரனுடைய அதிதேவதை, அந்த அதிதேவனுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு கிரகம்தான் இந்த சந்திரன் என்ற கிரகம். ஆகவே சந்திரனிலே கால் வைப்பது என்பது சிவனுடைய தலையிலே கால் வைப்பதாகாது, இது சிவனை காப்பாற்றுவதற்கோ எதற்கோ சொல்வதில்லை, இதுதான் நிஜம். ஆகவே அந்தந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அதிதேவதை உண்டு, அந்த அதிதேவதை என்று அவர் விளக்கம் சொன்னதாக எனக்கு ஐயா ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த அதிதேவதைகளையும் நாம் பூசிக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது இவர்கள் நாங்கள் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கீழிருந்து மேல் போய்க் கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்கள் பற்றித்தான் முதலில் சொல்லுகிறார். நம்முடைய பிரகிருதி மாயா தத்துவங்கள் மேலிருந்து கீழே வருகிற பொழுது கடைசியாக வருவது பஞ்சபூதங்கள். அதனாலே தான் பஞ்சபூதங்களினுடைய அடையாளம் குறி நிறம் அதனை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது அந்த பஞ்சபூதங்களுக்கான அதிதேவதைகள் யார் யார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த பாட்டிலே மேலோட்டமாக சொல்லி அடுத்த பாட்டிலே விளக்கமாக சொல்ல போகிறார்.
பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓர் ஓர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். பதவுரை பாராதி மண் முதலிய ஐந்துக்கும் ஐந்து பூதங்களுக்கும் பண்ணும் சிவாகமங்கள் சொல்லுகின்ற அதிதெய்வங்கள் அதிதெய்வம் ஆவார். ஆறார் யார் யார் என்றால் அயன் ஆதி பிரம்மன் முதலிய ஐவராம் ஐவரும் ஆவர். ஓரோர் தொழில் ஒவ்வொரு தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் அவர்களுக்கு சொல்லப்படும் அங்கனம் சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் படைத்தல் முதலிய தொழில்கள் ஐந்தினையும் பழுது அறவே குற்றமின்றி பண்ணுவர்கள் அவர்கள் செய்வார்கள் பார். இதனை அறிவாயாக.
பூதங்களுக்கான அதிதெய்வங்கள் ஐவர். அதிலே இவர் என்ன இந்த பாட்டு என்ன சொல்றார், பிரம்மன் ஆதி என்றால் பிரம்மன் முதலியவர்கள் என்று சொல்லி விடுகிறார். அப்போ தொகுத்து சொல்வது என்பது இதுதான். பிரம்மநாதி என்று சொன்னாரே தவிர எந்தெந்த தெய்வங்கள் என்று வகுத்து சொல்லவில்லை. தொழில்களையும் அப்படித்தான் தொகுத்து சொல்லுகிறார். தோற்றம் முதலியவற்றை செய்வார்கள் என்று பொதுப்பட இந்த பாடலிலே சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து வாசியுங்கள்.
பொழிப்புரை நிலம் முதலிய ஐம்பூதங்களுக்கும் உரிய அதிதெய்வங்களை ஆகமங்கள் குறிப்பிடும். பிரமன் முதலிய ஐவரே அந்த அதிதெய்வங்கள். அவர்கள் முறையே படைத்தல் முதலிய ஐந்தொழில்களை செய்வர். விளக்கம். இச்செய்யுளில் அதிதெய்வங்களையும் அவர்கள் தொழில்களையும் தொகுத்து கூறினார் ஆசிரியர். அடுத்த செய்யுளில் வகுத்து கூறுவார்.
அதாவது ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து அதிதெய்வங்கள் இருக்கின்றன. அந்த ஐந்து அதிதெய்வங்களுக்கும் ஐந்து தொழில்கள் இருக்கின்றன. என்னென்ன தொழில்களை அவை செய்கின்றன என்பது பற்றி அடுத்த பாடலிலே தனித்தனியே வகுத்து சொல்ல போகிறார். இது தொகுத்து சொன்ன ஒரு செய்தி.
பாடல் எட்டு அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கன் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவைப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம்.
ஐந்து தெய்வங்களினுடைய பெயர்களும் இதிலே வந்து அவரவர் செய்கின்ற தொழில்களும் தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பொழிப்புரை படித்து முறைப்படி படித்துக் கொண்டு போவோம். அங்கங்கே விளங்க வேண்டியவற்றை விளங்குவோம்.
பதவுரை சொல்லில் முந்திய செய்யுளில் தொகுத்து கூறிய தொழில்களை இங்கு வகுத்து கூறினால் அயன் பிரமதேவன் படைப்பன் படைத்தல் தொழிலை செய்வான், கங்கையக்கண் மாயன் தாமரை போன்ற கண்களை உடைய மாயோன் அளிப்பன் காத்தல் தொழிலை செய்வான், ருத்திரனும் துடைப்பன் அழித்தலை செய்வான். திடம்பெறவே உயிர்கள்
ஒரு சின்ன இடையூறு. அளிப்பன் என்பது கொம்பளவிழியினா போட்டிருக்கிறபடியா அழித்தல் காத்தல். இதுல எங்களுக்கு ரொம்ப இதில் இந்த லீ உச்சரிப்பு மாறிச்சுன்னா வேற அர்த்தம் வந்துவிடும், அழித்தல் என்று வந்துவிடும். இந்திலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான்,
அழித்துட்டால்
ஓ பாதுகாப்பான் என்பதுதான் பொருள். அது இரட்டிப்பாக சொல்லுகிற முறை. ஆகவே இங்க அதை கவனித்துக் கொள்ளுங்கள், கொம்பளவு லீனா போட்டிருக்கிறது அழித்தல் என்பது, இங்கே காத்தல்.
திடம்பெறவே உயிர்கள் உறுதி அடையும்படி ஈசர் மகேஸ்வரர் என்றும் எப்பொழுதும் திரோபவிப்பர் மறைத்தலை செய்வார். அன்றே மறைத்தல் தொழிலின் பயனாக பக்குவம் எய்திய உயிர்களுக்கு அப்பொழுதே சதாசிவரும் அனுக்கிரகராம் அருளும் தொழிலை செய்வார். பொழிப்புரை
ஐந்து தெய்வங்கள் பெயர்களும் வந்துவிட்டன. ஒன்று பிரம்மன், அடுத்தது திருமால், அடுத்தது
ருத்ரன்,
அடுத்தது மகேஸ்வரன், அடுத்தது சதாசிவன். இந்த ஐந்து பேரும் ஐந்து பூதங்களுக்குமான அதிதெய்வங்கள். இதை முதலிலே நாம் நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இனி இந்த ஐந்து தெய்வங்கள் அதிதெய்வங்களும் செய்கிற தொழில்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மன் படைப்பான், திருமால் காப்பான், ருத்ரன் அளிப்பான், மகேஸ்வரன் மறைப்பான், சதாசிவன் அருள்வான். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று இந்த ஐந்து வகையிலும் நடக்கும். இந்த நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன், இந்த அழித்தல் மறைத்தல் என்ற ரெண்டு அந்த தொழில்களுக்கும் இடையிலே சில நேரத்திலே சாதாரண பார்வையிலே நமக்கு ஒரு குழப்பம் உண்டாகும். மறைத்தல் என்பதும் அழித்தல் தானே என்று நாங்கள் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. படைத்தல் என்பது என்னவென்று கேட்டால், புதிதாக ஒன்றை உருவாக்குவது இல்லை. சூக்குமரூபமாக இருந்த ஒன்றை தூள ரூபத்துக்கு கொண்டு வருவதுதான் படைத்தல். பிரம்மன் செய்கிற வேலை என்னவாக இருக்கும் என்றால், சூக்கும வடிவாக இருந்த ஒன்றை அதனுடைய தூள ரூபத்துக்கு கொண்டு வருவான். அதற்குரிய வினைப்பயனுக்கு ஏற்ற தூள ரூபம் கொடுக்கப்படும். இதுதான் படைத்தல். அது இன்னும் தெளிவாக அவர் சொல்வார். காத்தல் என்பது என்னவென்றால், வினைப்பயன் அனுபவிக்க ஒரு வடிவம் கொண்டு வந்து ஒரு என்ன தனு கரண புவன போகங்களை பெற்று வந்த ஒரு உயிர் தனக்கு வகுத்த காலம் வரை அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து கொடுப்பது திருமாலுடைய வேலை. அதாவது ஒரு காலமும் இடம் இதெல்லாம் கொண்டு வருகிறது அல்லவா ஒரு ஆன்மா, அது கொண்டு வந்த அவ்வளவற்றையும் அனுபவிக்கும்படியாக அதை பாதுகாத்து அனுபவிக்க பண்ணுவதுதான் காத்தல். அழித்தல் என்பது பழையபடி தூள வடிவிலே இருந்து சூக்கும வடிவிலே கொண்டு போய் ஒடுக்குவது அழித்தல், இல்லாமல் செய்வது இல்லை. அதுகளெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். மறைத்தல் என்னவென்றால், அனுபவங்களை பெறுவதற்காகத்தான் ஒரு உயிர் உடல் பெற்று வருகிறது. ஏன் அனுபவங்கள் என்றால், அது வினை செய்திருக்கிறது. அந்த வினை பயனை அனுபவித்தால்தான் ஆணவத்தினுடைய வலி குன்றும். ஆகவே வினையினுடைய பயனை அனுபவிப்பதற்காக வினை தான் செய்த வினையினுடைய ஒரு தொகுதியை கொண்டு ஒரு பிறவிக்கு வருகிறது. அந்த தொகுதியிலே வந்து அந்த கொண்டு வருகிற பொழுது அதை இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்கும். அது அதனுடைய வினை பயனுக்கு ஏற்ற அதற்கான ஒரு செட்டப்பை கடவுள் பண்ணி வைப்பார். அதைத்தான் பிரார்த்துவம் என்கிறோம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி தாக்க 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 அனுபவப்பட்டு உயிர் ஆணவத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அது பல புறவிகளும் எடுக்கலாம், ஒரு புறவியிலேயும் நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே வரும். அப்போ இன்ப துன்பம் தாக்க வேண்டுமானால் நான் அனுபவிப்பது இதுதான், என்ன எனக்கு இது போய் மாயை போய் என்று எல்லா உண்மைகளும் விளங்கிவிட்டால் அனுபவத்தினுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. ஒரு இன்பம் அடைக்கிற பொழுது அந்த இன்பத்துக்கு நான் முற்றாக ஆளாக வேண்டும். அப்பொழுதுதான் இன்பத்தினுடைய தாக்கம் என் உயிரிலே நிகழும். அதுபோல ஒரு துன்பம் தாக்குகிற பொழுது துன்பத்தினுடைய முழு தாக்கம் என்னிலே நிகழ வேணுமானால் நான் அதற்கு உள்ளே முழுமையாக அதை அனுபவிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். இதற்கிடையிலே விளக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டு இது மாய இது பொய் இது துன்பம் என்றெல்லாம் விளக்கம் ஏற்பட்டுவிட்டால் இன்ப துன்பத்தினுடைய பாதிப்பு உயிரை பாதிக்காது. ஆகவே மகேஸ்வரனார் என்ன செய்வார் என்று கேட்டால், நாம் அனுபவிப்பது பொய்யானவைதான் என்பது நமக்கு தெரியாமல் அதை மறைத்து எம்மை பொய்யா பொய்யை மெய்யென்று நினைத்து அனுபவிக்க பண்ணுவார். இதுக்கு பெயர் தான் மறைத்த. மாயை முதலியவற்றை பொய்யென்று நினைத்து விட்டோமானால் இன்பதுன்ப அனுபவங்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படி நினைக்காமல் அதிலே தோயும்படியாக இவையெல்லாம் உண்மை, தென்மனைவி உண்மை, கணவன் உண்மை, பிள்ளை உண்மை, சொத்து உண்மை என்று நினைக்கிற பொழுதுதான் தாக்கங்கள், அதனால் வருகிற தாக்கங்கள் ஏற்படும். ஆகவே இவை உண்மை என்று பொய்யை மறைத்து உண்மை போல நம்மை உணர பண்ணி அதை அனுபவப்பட வைக்கிறவருக்கு பேர் மகேஸ்வரன். பிறகு இந்த அனுபவம் முற்றி 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 ஒரு எல்லைக்கு மேலே வருகிற பொழுது ஆன்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆணவத்தினுடைய வழி கட்டு 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 வருகிற பொழுது நல்ல முதன்நிலை வருகிற பொழுது தன்னுடைய அருட்சக்தியினுடைய தொடர்பினாலே இறைவன் என்ன செய்வான், அந்த ஆன்மாவுக்கு முத்தியை கொடுப்பான். அப்படி முத்தியை கொடுக்கிற செயலுக்குத்தான் அருளல் என்று பெயர். அதை சதாசிவ ரூபமாக நின்று இறைவன் செய்வான். இதை இந்த ஐந்தொழிலையினுடைய விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தல், பிரமன், சூக்மத்திலிருந்து தூளம் தருதல், அப்படி தந்தவற்றை பாதுகாத்து நம்முடைய காலம்பரை அனுபவிக்க பண்ணுவது திருமாலுடைய வேலை. பிறகு சூக்குமத்திலே ஒடுக்குவது புத்திரனுடைய வேலை. பொய்யை உண்மை என்று நினைத்து அந்த அனுபவ பாதிப்புகளை உண்டாக்குவது மகேஸ்வரனுடைய வேலை. குவப்பட்ட உடனே முத்தி தருவது சதாசிவருடைய வேலை. இந்த ஐந்தொழிலையும் செய்வார்கள். இதிலே ஒரு ஒரு நம்முடைய ராஜேந்திரன் ஐயாவுக்கு ஒரு பதில் இருக்கிறது. பின்னாலே திருமால் இருக்கிறார் என்று சொன்னாரே, அவரும் சைவர் தான் நமக்கு புரியும். நாங்கள் சைவ சைவத்திலே செய்யப்படுகிறதாகிய ஐந்தொழிலே ஐந்தொழில் செய்கிறதிலே திருமாலும் நம்முடைய சைவத்திலே காத்தல் கடவுளாக பதியப்பட்டிருக்கிறார். அப்போ வைஷ்ணவர்கள் சொல்லுகிற திருமால் என்ன என்று கேட்டால், அதை நாங்கள் முந்தையும் விளங்கும் பிறகும் விளங்கலாம், அது வேறு. பெரும்பொருளாக யாரை கொள்வது என்பதிலேதான் சமய பேதங்கள் வந்தது. திருமால் இல்லாத சைவம் இல்லை. திருமால் சைவத்தினுடைய மிக முக்கியமான காத்தல் தொழிலை செய்கிற ஒருவர். ஆகவே திருமாலை கும்பிடுகிறவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்ற தெளிவை நீங்கள் பெற்று உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இது பொதுவான ஒரு கருத்து. திருமாலை கும்பிட்டாலே அவன் வைஷ்ணவன் என்கிறார்கள். சைவ சமயத்திலே திருமால் மிக முக்கியமான கடவுள். அது பின்னாலே வரப்போறது. சிவனுக்கு நவவேதங்கள் என்று 9 வேதங்கள் இருக்கிறது, அதிலே 1 திருமால். இப்படி பல விஷயங்களை சொல்கிறார். அது மாதிரி சுத்த வித்தையிலே சிதத்துவங்களிலே சுத்த வித்தையிலே சிவன் பிரம்மனாகவும் திருமாலாகவும் ருத்ரனாகவும் தான் இருக்கிறான் என்பது நம்முடைய கருத்து. இன்னொரு மதத்தோடு நாம் நம்முடைய மதத்தை பொருத்தி பார்த்து வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய மதம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றினால் நிம்மதியாக கும்பிடலாம். இல்லாவிட்டால் தான் இந்த நிம்மதி கெடுகிற நிலைமை ஏற்படும். அது பெரிதா இது பெரிதா நான் உயர்ந்ததா என்று அந்த தேவையே இல்லை. எந்த கடவுளை கும்பிட்டாலும் நாம் ஒரு கடவுளைத்தான் கும்பிடுகிறோம். அதனாலேதான் சித்தாந்த சைவம் மற்ற எந்த சமயமும் சொல்லாத ஒரு விஷயத்தை சித்தாந்த சைவம் சொல்லுது. இறைவனுக்கு சொரூபம் என்று ஒரு நிலை உண்டு. இறைவனுடைய நிலையை பிரிக்கிற பொழுது சொரூபம் தடத்தம் என்று 2 பிரிப்பார்கள். தடத்தத்திலே 3 நிலை இறைவனுக்கு, அருவம், அருவுருவம், உருவம். அப்போ அதை விட சொரூபம் என்று ஒரு நிலை இருக்கிறது என்றால் பல பேர் பெரிய பெரிய உரையாசிரியர்களே சொரூபத்தை அருவம் என்று நினைத்து உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை குறை சொல்வதற்கல்ல, அந்த குழப்பம் எல்லாருக்கும் வரும் என்பதற்காக சொல்லுகிறேன். சுரூபம் என்பது வேறு, அருவம் என்பது வேறு. அருவம் என்பது வடிவம் இல்லா தன்மை. வடிவம் இல்லா தன்மையும் நம் புத்திக்கு அகப்படும். இந்த இந்த பொருளுக்கு வடிவம் இல்லை என்று ஒரு செய்தியை நான் சொன்னால் அந்த செய்தியை என் புத்தி உள்வாங்குகிறது. ஆகவே அந்த செய்தி என் புத்திக்கு அகப்படுகிற செய்தியாக இருக்கிறது. அப்ப வடிவம் இல்லாத இறைவன் என்கிற பொழுது, இறைவனுக்கு வடிவம் இல்லை என்கிற பொழுது என் புத்தியாலே அதை விளங்க முடிகிறது. சொரூபநிலை சிவன் யார் என்று கேட்டால் என் புத்தியாலே விளங்க முடியாத ஒருவன். புத்தியாலே விளங்க முடியாதுன்றா நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது உன் புத்திக்கே அகப்படாது. வடிவம் புறப்படுகிறது, வடிவம் வடிவமின்மை புறப்படுகிறது, எல்லாம் புலப்படும். சொரூபநிலை சிவன் என்றால் உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன், 36 தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடியவனைத்தான் சொரூப சிவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சைவ சித்தாந்த சைவன் தான் அப்படி ஒரு கடவுளுக்கான ஒரு நிலையை சொல்லுகிறது. சொரூபம் என்றால் மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடலில் சொல்வார், சித்தமும் செல்லா சேர்ச்சியன் காண்க என்று திரு அகவலிலே ஒரு ஒரு வரி வரும். சித்தமும் செல்லா என்றால் உங்களுடைய அதி உயர் அறிவுக்கூறாக இருக்கக்கூடிய சித்தம் கூட அதுக்கு கிட்டையும் போக முடியாது. அது எப்படிப்பட்டது, என்ன வடிவினது, என்ன நாமம், அது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே என்று சொன்னது சுரூப சிவத்தை. ஆகவே அந்த கடவுளை சொன்னால் அதுல என்ன ஒரு நன்மை வருகிறது என்று கேட்டால், அவனுக்கு என்ன பெயர் தெரியாது, என்ன வடிவம் தெரியாது என்றால், நீங்கள் பெயராலும் வடிவத்தாலும் எந்தெந்த சமயத்திலிருந்து எந்தெந்த கடவுளை சொன்னாலும் அவரை அங்கே நாம் பொருத்தி கொள்ளலாம். எங்கே சுரூப சிவத்திலே இயேசு என்று சொல்கிறாயா, அதுவும் சொரூப சிவத்துக்குள்ளே பொருந்தும். அதற்கு ஒரு வடிவம் பெயர் இருந்தால் பிறகு பொருத்த முடியாது. சொரூப சிவத்துக்குள்ளே அல்லாஹ் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், புத்தர் சொல்லுகிற ஞானம் என்று சொல்லியும் பொருத்தி கொள்ளலாம், எப்படியும் பொருத்த முடியும். இது சைவ சித்தாந்திகள் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய உயர்நிலை. அது பின்னாலே வரும், அதை விவரமாக படிப்போம். இப்பொழுது நான் சொல்ல வந்தது திருமால் என்பதும் சைவத்தினுடைய ஒரு கூறு. அதனுடைய 5 அவர் இந்த 5 எதை செய்கிறார் என்பதை பற்றி இந்த பாடல் சொல்லுகிறது. இனி நூலாசிரியர் சொல்லுகிற செய்திகளை கேட்போம்.